நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சாரதா அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு பொருளாதார தேக்க நிலை அல்லது மந்த நிலை ரிசெஷன் வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முதல் இந்த ரிசெஷன் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா?
ஓகே, ரிசெஷன் என்றால் தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து எதிர்மறையாக குறைய வேண்டும். டொமெஸ்டிக் ப்ரொடக்ட்னு வாங்க ஜிடிபி வந்து மைனஸ் ஆக போகும், நெகட்டிவ் ஃபிகராக. அது 2 குவார்ட்டர்ஸில் அடுத்தடுத்ததாக நடந்தால்தான் அதை ரிசெஷன் என்று சொல்லுவினோம். இப்போ 1990s அது கடைசியாக நடந்தது, ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து குறைய இல்லை. இப்போ என்னென்னா மார்ச் மாதத்துலேயே இப்போ கொரோனா வைரஸ் வந்த உடனே கணக்கு கட்டுப்பாடுகள் செய்த உடனே கணக்கு பிஸ்னஸ்களை பூட்டியிருந்தார்கள், வேலைகள் ஆக்களுக்கு இல்லாமல் போச்சு. அப்போ தெரியும் இப்போ இக்கானமி வந்து குறைஞ்சி கொண்டு போகுது என்று. ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி 2 காலாண்டுகளாக தொடர்ந்து நெகட்டிவ் க்ரோத் வந்தால்தான் அதுக்கு ரிசெஷன் என்று ஆஃபிஷியலாக சொல்லுவார்கள். அதிகாரப்பூர்வமாக மந்த நிலை என்று சொல்றதுக்கு 2 காலாண்டு, அதாவது ஒரு இப்போ ஜனவரி தொடக்க மார்ச் மாதம் ஒரு நெகட்டிவாக 1.3% தான் குறைஞ்சது. ஏன்னா அதில் இந்த மார்ச் மாதத்தில் தானே கொரோனா வைரஸ் தொடங்கினது. தேர்ந்து ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மாதம் அந்த காலாண்டு காலத்தில் 7% குறைஞ்சது இந்த க்ரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டு உற்பத்தி. அப்போ 2 தரம் நெகட்டிவ் ஃபிகர்ஸில் போனபடியால் தான் அதை இப்போ ஆஃபிஷியலாக சொல்லியிருக்கணும் ரிசெஷன் உண்டு. துக்கமான செய்தி என்னென்னா 7 விதமாக ஹிஸ்டரியிலே ஒரு நாளும் நடக்கல, 7 விதம் வந்து ஜிடிபி வந்து நெகட்டிவாக போயிருக்கு, -7%.
சரி, இப்போ இந்த ரிசெஷன் வந்து தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்றா?
இது கொரோனா வைரஸால தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் வந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் வந்ததால கன பேருக்கு வேலை இல்லாமல் போயிட்டுது, பிஸ்னஸுக்கு வருமானம் குறைஞ்சி போயிட்டுது அல்லது வருமானம் நின்று போயிட்டுது, பலருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிட்டுது, அல்லது வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் வேலை செய்கிற மணித்தியாரங்களை குறைத்திருக்கிறார்கள். அப்போ காசு வந்து சொசைட்டியில் இல்லாதபடியால் தான் இது தவிர்க்க முடியாமல் வந்தது. இல்லை கவர்மெண்ட் ஒன்றும் செய்திருக்க முடியாது, ஆனால் அதை குறைக்கிறதுக்காக அவர்கள் இந்த ஜாப் கீப்பர், ஜாப் சீக்கர்ன்னு பேர்ந்து அந்த சூப்பரனுவேஷனை கேஷ் பண்ணக்கூடியதாக அப்படி கணக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அந்த நடவடிக்கை கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்கணும், முதலே எடுத்திருக்கலாம் என்று. ஆனால் இதெல்லாம் பிளான் பண்ண முடியாமல் இருந்தபடியால் ரிசெஷன் வந்திருக்கு.
சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த பொருளாதார தேக்க நிலையை கடந்து விட்டோமா அல்லது வந்து இது இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்க போகிறது?
இப்ப நாங்க சொன்ன ஃபிகர்ஸ் வந்து ஜூன் மாசம் மட்டும் நடந்ததுகளை தான் நாங்க இப்ப கதைக்கிறோம். சேர்ந்து அதுக்கு பிறகு ஆகஸ்ட்ல இப்ப விக்டோரியா மாநிலத்துல 4ஆம் கட்டுப்பாடுகள் வந்திருக்குது. அதால இப்ப விக்டோரியால இன்னும் தொடர்ந்து இன்னும் 2-3 கிலோமீட்டருக்கு அது நடக்க போகிறது. அப்ப விக்டோரியா வந்து நான் நினைக்கிறேன் எங்கட ஆஸ்திரேலியா அந்த வரவுல 25 வீதத்துக்கு மேல விக்டோரியா மாநிலத்துல இருந்தான் வரப்போகுது. அதோட இப்ப குயின்ஸ்லாந்து எல்லாம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் தங்கட மாநிலத்துக்கு மற்ற மாநிலத்துல இருந்தாக்க வரக முடியாது என்று. அப்படி இப்ப உள்ளூருக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது, அதால இப்ப வியாபாரம் எல்லாம் உள்நாட்டுல குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலாக இப்படி ஆஸ்திரேலியா வந்து வெளிநாட்டுல இருந்து வர டூரிஸ்ட்களால காசு கிடைக்கும், ஆனா இப்ப ஒரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அது நடக்க போறது இல்லை, இங்க பயணிகளை வர விட மாட்டார்கள். அதுக்கு மேலால இப்போ ஆஸ்திரேலியாவில் இன்னும் ஒரு வருமானம் என்னென்றால் யூனிவர்சிட்டிஸுக்கு வெளிநாட்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதால கணக்கு இங்கே வருமானம் தருகிறது, அது இப்போ பயங்கரமாக குறைந்து விட்டது. என்றால் அங்கேருந்து ஆக்களை வர விடுறாங்கள் இல்லை, அதோட அங்கே இருக்கிற ஆக்களுக்கு இப்போ காசு குறைதாக இருக்கிறபடியே அவையிலும் இங்கே வர்றதுக்கு அவைகளுக்கு கட்ட மாட்டுது. அதோட இப்போ நான் சொன்ன மாதிரி ஆக்களுக்கு வேலை குறையுது. விக்டோரியா மாநிலத்திலேயே கதைக்கணும், 1/3 பிஸ்னஸஸ் வந்து திருப்பி துறக்க மாட்டினோம் என்று கேஃபே அதுகள். இந்த கனகாலமாக அவங்க பூட்டி இருந்து ரெண்ட் கட்ட கஷ்டப்பட்டு இருக்கிறபடியா அவையில் இனிமேல் துறக்க போகிறது இல்லை என்று. அதால் இப்படி பணப்புழக்கம் வந்து குறைஞ்சி கொண்டே போகிறது. அதால் இந்த பாதிப்புகள் கொரோனா வைரஸ்க்கு வெளியில் நாங்கள் வந்தாலும் 1 வருஷத்துக்கு மேலே எடுக்கும் இந்த பாதிப்புலேருந்து நாங்கள் வெளியில் வர்றதுக்கு என்று தான் கதைக்கிறோம்.
இப்ப வந்து ஒரு தனி நபராக நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசெஷன் எதை அர்த்தப்படுத்துகிறது, எப்படி நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம் ஒவ்வொருவரும்?
பல விதத்துல பாதிக்கப்படலாம். இப்ப ஒருவருக்கு ஒரு வேலை இப்பவும் இருந்தால் அது அவருங்க ஒரு அதிர்ஷ்டசாலி என்றால் கன பேருக்கு இப்ப வேலை இல்லாமல் போகிறது. அதுக்கு மேலாக சிலருக்கு வேலையை குறைத்திருக்கிறார்கள், செய்யற வேலையை குறைத்திருக்கிறார்கள் அல்ல ஊதியத்தை குறைத்திருக்கிறார்கள். அப்ப அதால கணக்கு பாதிப்புகள் இருக்குது. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆள் பள்ளி முடிந்து அல்லது யூனிவர்சிட்டி முடிஞ்சு வேலையில புதுசாக இப்ப ஆரம்பிக்க போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது மிகவும் கடினமாக இருக்க போகிறது என்றால் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதேதான் கணப்பேர் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கிற பட்சத்துல அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களுக்கு தான் கொடுக்க போயிடும். அவர் இப்ப வயசுக்கு கூடினவர் ஒரு வேலை இழந்து விட்டாருண்டா, அவர் வேலைக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனாலுண்டா வேலைக்கு அப்ளை பண்ணிக்கல, அவங்க வந்து ஒரு யங்கான ஆக்களுக்கு கொடுக்கக்கூடும். அது உண்மையா டிஸ்கிரிமினேஷன் அப்படி செய்ய முடியாது, ஆனா அதுதான் உண்மையா நடக்கிறது. அப்ப அது ஒரு கஷ்டம். மற்றது கவர்மெண்ட் வந்து இப்ப ஆக்கள் கஷ்டப்படணும்ன்றதுக்காக ஜாப் சீக்கர் ஜாப் கீப்பர் அப்படி 1500 2 கிழமைக்கு ஒருக்கா கொடுத்து கொண்டு வரணும். அது செப்டம்பர் மாசத்தோட குறைய போறது 1200 சேர்ந்து ஜனவரியில இன்னும் குறைஞ்சு மார்ச் மாசம் அடுத்த வருஷத்தோட அதை நிப்பாட்ட போயினும். அப்ப அதுல தங்கி கொண்டிருக்கிறாக்களுக்கு பிரச்சனை. அதுக்கு மேலாக இப்ப பாரத கட்ட கொரோனா வைரஸால கட்ட கஷ்டம் உண்டு இருக்கிற பட்சத்துல எங்க போயிருக்க போயிடும்ன்ற அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. மற்றது மார்கேஜ் வச்சிருக்கிற ஆக்கள் வந்து அவர்களுக்கும் பேங்கோட வந்து அவங்க கதைச்சு வட்டி கட்டாமல் ஒரு 3 வட்டி கட்டாமல் இருந்து தேர்ந்து அந்த வட்டியை பேர்ந்து சேர்த்து கட்டக்கூடியதாக கதைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முடிந்த பிறகு அவர்கள் கட்டாயம் அந்த வட்டி கட்டத்தான் வேணும். அப்படி அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது ரிசெஷன் ஸ்டார்ட் பண்ண முதலே அவர்கள் கதைச்சு கொண்டிருந்தார்கள் வீட்டு விலை வந்து கட்டாயம் குறைய போகுது என்று. கதைச்சு கொண்டு 20% குறைய போதுட்டு தான் யோசிச்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அளவுக்கு வீட்டு விலைகள் ஒன்றும் குறையலை, ஆஸ்திரேலியாலையும் குறையலை, மற்ற நாடுகளையும் பெருசாக குறைய இல்லை. அதனால இப்ப இந்த பாதிப்புகள் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்க போகுதுன்றதுதான் இப்ப எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள்.
இதேவேளை இப்ப இந்த வட்டி வீதம் இருக்கிறது இல்லையா, அண்மையில் கூட ரிசர்வ் வங்கி தனது வட்டி வீதத்தை மாறாமல் பேணி இருந்தது. இந்த வட்டி வீதத்துக்கு என்ன நடக்க போகின்றது இந்த ரிசெஷன் காலப்பகுதியில்?
இப்ப ஆஸ்திரேலியால வட்டி வீதம் வந்து முந்தி இருந்ததுக்கும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கின்றது. நார்மலாக ரிசெஷன் நடக்கல வட்டி வீதம் வந்து கூடும். ஏனென்றால் இப்ப பேங்க்கு காசு லோன் கொடுக்கறதா அவங்க குறைச்சு போடுவினம். ஏன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் ஒருதும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு போட மாட்டோம். ஏன்னா அவைக்கு செலவுக்கு நடந்த செலவுக்கே காசு இல்லாத பட்சத்துல அவைய சேவிங்ஸுக்கு போடுறதுக்கு காசு இருக்காது. இப்ப பேங்க் கிட்ட காசு குறைய இருக்கிறதால பேங்க் வந்து அதை வெளியில லோன்லாம் கொடுக்கல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி தான் கொடுப்பிடும். என்றால் ஒரு கொஞ்சம் காசு தான் இருக்கு அவை கடனுக்கு கொடுக்கறக்கு. அப்ப அவள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி கொடுப்பினோம். அப்ப உங்களுக்கு வேணும்ண்டா நீங்க கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் நீங்கள் எடுக்கலாம்ண்டு. அப்ப நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடும், வட்டி வந்து கூடி இருக்கும். ஆனா அதுக்கு அதை தவிர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணி பேங்க்குக்கு கூட காசு கொடுக்கும். அப்ப அவர்கள் வந்து அதை கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம்ன்றதுக்காக. அப்ப பேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இப்ப நாங்க முதல் கதைச்சோம் 1990 1991 ரிசெஷன் நடந்தது. அந்த காலகட்டத்துல வீட்டு லோனுக்கு 17% நாங்க கட்டினாங்க. இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப ரிசெஷனுக்கு முதலே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% 4% அந்த ரீதியில இப்ப இருக்குது. ஆனா முந்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 17 கூடுறது. அப்படி இந்த முறை கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாமல் 3-4%ல இருந்து கொண்டுதான் இருக்குது.
இப்ப இந்த ஆஸ்திரேலியாவில் ரிசெஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமைக்கு காரணம் வந்து முற்றுமுழுதாக இந்த கொரோனா தாக்கம் தானா? இப்ப வேறு நாடுகள் எடுத்துக்கொண்டால் நிறைய நாடுகள் எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஆஸ்திரேலியா தெரிக்காத இப்போ ஆஸ்திரேலியால இப்ப அந்த காட்டு தீ நடந்தது தான், அதால கணக்கு பிசினஸ் பாதிக்கப்பட்டது. ஆனா கொரோனா வைரஸ் மாதிரி பாதிக்கப்படவில்லை. அப்ப பாதிக்கப்பட்ட பிசினஸ்க்கு கூடுதலாக இந்த ரீஜனல் ஏரியால இருக்கிற இந்த ஹோட்டல்ஸும் அந்த ஹாலிடே ஹோம்ஸ் அவங்கள் தான் கூட பாதிக்கப்பட்டுச்சுனா அதால ரிசெஷன் வந்ததுன்னு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இல்ல 2008 அப்படி குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்தது. அப்ப உலகம் பூராக கனநாடுகள்ல ரிசெஷன் வந்தது, ஆஸ்திரேலியா தப்பினது. அப்போதான் அவங்க வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ஒவ்வொரு சில எல்லாருக்கும் $900 அப்படி கொடுத்தார்கள், இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி. அது அந்த ஐடியாவைத்தான் தாவிச்சு இந்த முறையும் அவர்கள் ஜாப் கீப்பர் ஜாப் சீக்கர்ன் எல்லாம் கூட்டி காசு கொடுத்தார்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம் இக்கானமியேண்டு, ஆனால் அது வேலை செய்ய இல்லை. இப்போ நாங்கள் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணிக்கல, கூடுதலாக அவங்களோட ஜிடிபி -20% அப்படியெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த நாடுகளில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளில் கொரோனா வைரஸாலையும் சிலர் இறந்துருக்கிறார்கள். எங்களோட ஒப்படைக்கல சனத்தொகையோட ஒப்படைக்கலையே அங்கே கூட வீதமானவர்கள் இறந்திருக்கிறார்கள், கூட வீதமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொரோனா வைரஸால. இப்போ மற்ற நாடுகளும் இந்த ரிசெஷனால பாதிக்கப்பட்டிருக்கணும், அவர்களுக்கும் ரிசெஷன் வந்திருக்கு இந்த கொரோனா வைரஸால. ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் 2008 எல்லாமங்களுக்கு ரிசெஷன் வேற இல்லை. 1991 பிறகு 29 பிறகு இப்போ முதல் துறை நடந்தபடியால் தான் இது பெரிய நியூஸாக வந்திருக்கிறது. மற்ற நாடுகளில் அதுக்கு முதலும் ரிசெஷன் வந்திருக்கிறது, இப்போவும் ரிசெஷன் வந்திருக்கிறது, ஆனால் அது பெரிய நியூஸ் இல்லைன்னா அவர்களுக்கு அது பழகி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்காவில் கொஞ்ச காலத்துக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்க இல்லாத அளவுக்கு அமெரிக்கா தடை செய்திருந்தது. ஆஸ்திரேலியாவில் ஒரு நாளும் அந்த இல்லை எங்களுக்கு வேற இல்லை.
சரி, மிக்க நன்றி சாரதா அவர்களே. ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார தக்க நிலை பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம் மேனகா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.